ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 13 இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் 8-12 பாகம் 3. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனகங்கார ஏவச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம் ஆசக்தி யனாபிஸ்வங்கம் புத்ரதாரா கிரஹீஷு நித்யம் ச சமாசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு. இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனகங்கார ஏவச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம் ஆசக்தி யனாபிஸ்வங்கம் புத்ரதாரா கிரஹீதஷு நித்யம் ச சமாசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். அடக்கம், கர்வமின்மை, அகிம்சை, பொறுமை, எளிமை, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல், தூய்மை, தளராமை, சுயக்கட்டுப்பாடு, புலநுகர்ச்சி பொருள்களை துரத்தல், பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல், பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல், குழந்தைகள் மனைவி வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல், விருப்பு வெறுப்புகளில் சமநிலை, என் மீதான நித்தியமான கலங்கமற்ற பக்தி, தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல், பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல், ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல், பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு, இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன். இவற்றை தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும். ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜானஞ்சன சலாகய சக்ஷோருன்மிலீதம் மீன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத தேச தாரிணிம் நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 13 8-12 பாகம் 3 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலவிதமான கருத்துக்களை முந்தைய 2 பார்த்தோம். இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றுதல்கள் இல்லாமை, புலநுகர்ச்சி பொருள்களிலிருந்து பற்றுதல்கள் இல்லாமை அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். புலநுகர்ச்சி பொருள்களிலிருந்து பற்றுதல் இல்லாமை அப்படின்னா பலவிதமான இந்திரியங்கள் இருக்கின்றன, அந்த பலவிதமான இந்திரியங்களிலிருந்து பந்தப்படாமல் இருத்தல் என்று பொருள். இந்த இந்திரியங்களை எப்போவுமே திருப்தி செய்ய இயலாது. எப்படி ஒரு அக்னி குண்டம் இருக்குது அப்படின்னா, அந்த அக்னி குண்டத்தில் எந்தளவுக்கு நம்ம நெய் ஊற்றி கொண்டே இருக்கிறோமோ அந்தளவுக்கு ஜுவாலை அதிகமாகி கொண்டே இருக்கும். அதுபோல் இந்த இந்திரியம், மனிதனுடைய இந்திரியம் அப்படிங்கிறது நம்ம எந்தளவுக்கு அதிகமாக அனுபவிக்க ஆசைப்படுகிறோமோ அந்த அளவுக்கு குதிரை போல் இது ஓடிக்கொண்டே இருக்கும். என்னைக்குனா நம்மளோட இந்திரியம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது, கண்டிப்பாக சொல்லவே சொல்லாது. நம்ம எந்தளவுக்கு அதிகமாக அனுபவிக்க ஆசைப்படுகிறோமோ அந்தளவுக்கு அதிகமாக அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதனால் இந்த இந்திரியங்கள் எப்பொழுதும் ஒரு பொழுதுமே வந்து திருப்தி அடையவே அடையாது. உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்டாக வேணும், சாப்பிட்டாகணும் கண்டிப்பாக, மனிதனுக்கு தேவை. ஆனால் வந்து தேவையில்லாமல் சாப்பாடுறத வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார். அதான் இந்திரியத்திலிருந்து பற்றுதல்கள் வளர்த்து கொள்ளாமை. இந்த நாக்கை கட்டுப்படுத்துவது மிக மிக கடினம், துர்லபத்திலும் துர்லபம். ஆனால் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, எப்போ வந்து நம்ம வந்து பிரசாதத்தை எடுத்துக்கொள்கின்றோமோ, எப்பொழுது பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன் ஹரே ராம 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 ஹரே ஹரேன், பகவானுடைய நாமத்தையும் பகவானுடைய பிரசாதத்தையும் எடுத்து கொள்ளும் பொழுது இந்த நாக்கை நாம் எளிமையாக கட்டுப்படுத்தலாம். இல்லை அப்படின்னா இந்த நாக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பலவிதமான வேலைகளை செய்யும். நாக்கை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாம் கட்டுப்பாட்டுகள் வந்துவிடும். நாக்கு தான் வந்து இருக்கிறதுலே வந்து தலைவன் போல, நாக்கை மட்டும் நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா மித்த எல்லா இந்திரியங்களும் கட்டுப்பாட்டுகள் வந்துவிடும். ஒரு நாள் நாக்குக்கும் பல்லுக்கும் சண்டை வந்துச்சான். பல்லு சொன்னிச்சான், நாக்கே நீ வந்து ஒருத்தர், நாங்கள் 32 பேர் இருக்கிறோம், யார் பலவான்னு பார்த்தலாம் அப்படின்னுச்சான். அப்போ நாக்கு என்ன சொன்னிச்சான், சரி சரி நீங்கள் வந்து 32 பேர், நான் ஒரே ஒரு ஆள், ஆனால் என்னுடைய பலம் உங்களுக்கு தெரியவில்லை, நான் வந்து உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பல்லுன்னு சொன்னிச்சான் ஒரு நாள். அப்போ என்ன பண்ணிச்சு, ஒரு பயங்கர பயில்வான் வந்தான். பயங்கர பயில்வான் வந்ததுக்கப்புறம் அந்த பயில்வானை அந்த நாக்கை வச்சு நாக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னா கண்ணாபுணன்னு திட்ட ஆரம்பிச்சிது. கண்ணாபுணன்னு திட்ட ஆரம்பித்ததும் அவன் பட்டாருன்னு ஒரு குத்து விட்டான். குத்து விட்டோன்னா 32 பல்லும் கீழே கொட்டிடுச்சு. இப்போ பார்த்தியா யார் வந்து யார் தலைவனை தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொன்னிச்சான். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா நாக்கை வச்சுக்கிட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி பாம்பு தவளையை பிடித்து சாப்பிட்டு விடுகிறதோ அதுபோல் வந்து நம்மளுக்கும் ஏற்பட்டு விடும் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது கண்ணை பயன்படுத்தி பகவானுடைய சுந்தரமான ரூபத்தை பார்க்கலாம். வேணும் குணந்தம் அரவிந்த தலாயதாட்சம் பர்காபதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவான் அழகாக இருக்கிற விக்கிரகத்தை பார்த்து கொண்டே வந்தோம் அப்படின்னா கண் திருப்தி அடைந்துவிடும். அதுக்கப்புறம் காதுகளை வைத்து பகவானுடைய ஹரியினுடைய கதைகளை கேட்டுக்கொண்டே வந்தோம் அப்படின்னா காதுகளும் திருப்தி அடைந்துவிடும். அதுக்கப்புறம் மூக்கை பயன்படுத்தி பகவானுடைய மலர்கள், பகவானுக்கு சமைக்கின்ற மலர்களை நாம் முகர்ந்து கொண்டே வந்தோம் அப்படின்னா மூக்கும் திருப்தி அடைந்துவிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையில் பக்தி அப்படிங்கிறதான் வந்து அறிவியல். பகவத்கீதையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னாலே பக்தி தான். ஆனால் மற்ற மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா பக்தியை விட்டுவிட்டு வேற எதையோ கூறுவார்கள். பகவத்கீதை என்றால் இதை குறிப்பிடுகிறது. சில நேரத்தில் மாயாவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா ராமா ராங்கிறது வந்து வெளிச்சத்தையும் மாங்கிறது வேற எதையோ சூரியனையும் குறிக்கிறது. அதுபோல் எதை எதையோ பிரித்து 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 உளறுவார்கள். பக்தி அப்படின்னாலே பகவத்கீதை அப்படின்னாலே பக்தி தான் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். பக்தி இல்லைன்னா பகவத்கீதையே இல்லை அப்படின்னு தான் பொருள். அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபட்டு இருத்தல் அப்படின்னு சொல்கிறார். பொய் அகங்காரம் அப்படின்னாலே நம்ம இந்த சரீரம் கிடையாது, ஆனால் நம்ம சரீரத்தை நாமளாவே நினைத்து கொள்கின்றோம். நம்ம சரீரம் கிடையாது, நன்றாக தெரிகிறது, மரணத்துக்கு பிறகு சரீரம் இங்கே தான் கிடைக்கிறது, ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறது, ஆத்மா தான் நம்ம. ஆனால் நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா பொய் அகங்காரம், பொய் அகங்காரம்னா இந்த சரீரமே நான் அப்படின்னு நினைத்து கொள்கின்றோம். உண்மையான அகங்காரம் என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த சரீரம் இல்லை, நான் இந்த ஆத்மா அப்படிங்கிறது உண்மையான அகங்காரம். பொய்யான அகங்காரம் நானே இந்த சரீரம் அப்படின்னு நினைத்து கொள்வது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகங்காரத்தை விட்டுவிடு அப்படின்னு சொல்வார்கள். அகங்காரத்தை விட முடியாது. அகங்காரம்னா பொய் அகங்காரத்தை விட வேண்டும், உண்மையான அகங்காரத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சாப்பிடாமையே இரு அப்படின்னா சாப்பிடாம இருக்க முடியுமா? மனித உடலுக்கு சாப்பாடு தேவை. நல்லதை சாப்பிடு, கெட்டதை சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறது சரி, அந்த சாப்பாட்டையே விட்டுடு அப்படின்னா எப்படி விட முடியும்? அதுபோல் அகங்காரம் அப்படிங்கிறது நம்மளுடைய அடையாளம். அகங்காரம் அப்படிங்கிறது நம்மளுடைய அடையாளம், அதை எப்பவும் விடவே முடியாது. ஆனால் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகங்காரத்தை விட்டுவிடு அப்படின்னு என்று சொல்லுவார்கள். அதை விட இயலாது. நம்ம பொய்யான அகங்காரத்திற்கு பதிலாக உண்மையான அகங்காரம் வைத்து கொள்ள வேண்டும். நான் வந்து சரீரம் இல்லை, ஆத்மா, நான் வந்து கடவுளினுடைய தொண்டன் அப்படின்னு நினைத்து கொள்வது உண்மையான அகங்காரம் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் வந்து பிறப்பு இறப்பு நோய் துன்பத்திலிருந்து விடுபடுதல் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கபில தேவர் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இந்த பிறப்பை பற்றி கூறுகின்றார். எப்படி இந்த குழந்தை முதல் நாளிலிருந்து எப்படி தோன்றுகின்றது. எப்பொழுது கை கால் நெகம் எல்லாம் முளைக்கின்றன, எப்பொழுது முடி முளைக்கின்றன, எப்பொழுது எந்தெந்த உறுப்புகள் வளருகின்றன, எத்தனாவது மாதத்தில் வளருகின்றன அப்படிங்கிறதை பற்றி எல்லாம் வந்து கபிலதேவர் அருமையாக ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் குறிப்பிட்டு இருக்கின்றார். அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து என்ன நினைக்கும், எந்த மாதத்தில் 7வது மாதத்தில் உணர்வுகள் வளரும், அப்பொழுது உணர்வுகள் வளர்ந்த பிறகு குழந்தை இங்கே தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து என்னென்ன நினைக்கும், எப்படியெல்லாம் கஷ்டப்படும் அப்படிங்கிறத பற்றி அழகாக வர்ணனை செய்திருக்கின்றார். அதுபோல பிறப்பு அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மாயையின் மயக்கத்தினால் இது வந்து நல்ல செயல் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பேசும்பொழுது எதிர்மறையாக தோன்றலாம், ஆனால் உண்மையான நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிறப்பு அப்படிங்கிறது கடினமே. ஏன் ஒரு சிறு துவாரத்துக்குள்ளே குழந்தை கஷ்டப்பட்டு வெளியில் வரணும், இது எப்படி நம்ம வந்து நல்ல விஷயம்னு சொல்ல முடியும்? அது என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வந்து இந்த குழந்தை வந்து ஒரு சிறு துவாரத்தின் வழியாக வருகிறது. அப்படி வரும்பொழுது பல விதமான துன்பங்களை இந்த குழந்தை அனுபவிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இறப்பும் வந்து அவதிதான், இறப்பும் வந்து வழியை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நோய், நோயும் வந்து எல்லாருக்குமே தெரியும், நோய் வந்துருச்சுன்னா எப்படி எப்படியெல்லாம் நம்ம அவதிப்படுறோம் அப்படிங்கிறதையும் தெரியும். அதுக்கப்புறம் முதுமை சொல்லவே வேணாம், முதுமை வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து யாரும் உண்மையே வந்து பேசுவது கிடையாது, எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மறைச்சிடுவாங்க. உண்மையான விஷயங்களை மறைத்து விட்டு பொய்யான விஷயங்களை மட்டுமே கூறி கொண்டு வருவார்கள். உண்மையான விஷயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பேச வேண்டும், உண்மையான விஷயங்களை பேசி உண்மையாக இருக்கிறத சொல்லணும். ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தை வந்து கேட்குறதெல்லாம் கொடுத்துட முடியுமா? நம்ம எது நல்லதுன்னு அதை தான் கொடுக்க முடியும், கெட்டதெல்லாம் கொடுக்க முடியுமா? இல்லை எங்கள் அப்பா அப்போ தான் வந்து என்னைய வந்து என் குழந்தை வந்து பாராட்டும், என்னோடய குழந்தை வந்து எல்லா இடத்துக்கும் போகணும்னு ஆசைப்படுது, கெட்ட இடத்துக்கும் போகணும்னு ஆசைப்படுது, அப்போ நான் போன்னு சொன்னேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என் குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா என்னை பாராட்டும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், எல்லா இடத்துக்கும் நீ எங்கே வேணாலும் உன் விருப்பத்துக்கு போ அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படின்னா உண்மையான அப்பா அம்மாவாக இருக்க முடியுமா? அப்பா அம்மா அப்படின்னா என்ன பண்ணும், நல்ல இடத்துக்கு போ கெட்ட இடத்துக்கு போவாத அப்படின்னு சொல்லணும். அதுபோல பிறப்பு இறப்பு நோய் துன்பம் இதில் இருக்கின்ற பிரச்சனைகளை பகவத்கீதை குறிப்பிடுகின்றது. என்னென்ன பிரச்சனை அப்படின்ட்டு அப்போ பிரச்சனைகளை பேசினாதான் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பிப்பான். ஆனால் இந்த சமுதாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றி யாரும் பேசுவதே கிடையாது. அப்போ பேசுவதே இல்லையா, அப்போ அவர்கள் வந்து இதிலிருந்து விடுபடுவதற்கு ஆன வழியை அவர்கள் தேடுவதே கிடையாது. அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், ஒரு புத்திமானாக இருக்கின்றவன் பிறப்பு இறப்பு நோய் துன்பம் அப்படிங்கிறது பெரிய வந்து கடலை போல பிரச்சனைகளை இருக்கக்கூடியது. இந்த நான்குமே வந்து பிரச்சனைகளை தரக்கூடியது. அதனால் ஒரு மனிதன் இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவன் இதிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிறதை பற்றி அவன் யோசிக்கின்றான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் மனைவி வீடு இதிலிருந்து இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல் அப்படின்னு சொல்றார். அதுக்குன்னா என்ன சுவாமி, குழந்தைகளாம் விட்டுறணுமா, மனைவிகளை விட்டுறணுமா, வீட்டெல்லாம் விட்டுறணுமா, சன்னியாசி ஆயிடணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம எப்பொழுதும் வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சில அயோக்கியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதைக்கு பகவான் என்ன குறிப்பிடுகின்றாரோ அதற்கு வந்து அப்படியே திரும்ப மாற்றி போடுறது. கிருஷ்ணர் பாருங்க இங்கே எப்படி சொல்கிறாரு, இதை எப்படி நீங்கள் புனிதமாக நூல்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இங்கே பாருங்கள் கிருஷ்ணர் வந்து பந்தத்திலிருந்து குழந்தையை விட்டுறணுங்கிறாரு, மனைவியை விட்டுறணுங்கிறாரு, வீடை விட்டுறணுங்கிறாரு, இதை எப்படி புனித நூலாக கருத முடியும் அப்படின்னு சில அயோக்கியர்கள் வந்து கூறுவது உண்டு, நாஸ்திகர்கள். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பந்தத்தை விட சொல்கின்றார், குழந்தையை விட சொல்லவில்லை, மனைவியை விட சொல்லவில்லை, வீடையும் விட சொல்லவில்லை. அதிலிருந்துக்கின்ற பந்தத்தை விடுபட வேண்டும் அப்படின்றார். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார், அவர்கள் மேலே பாசம் காட்டக்கூடாதா அன்பு காட்டக்கூடாதா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு தாய் இருக்கார், ஒரு தந்தை இருக்கார் அப்படின்னா அவருடைய கடமை குழந்தைகள் மேலே பாசத்தையும் அன்பையும் செலுத்துவது தாய் தந்தையினுடைய கடமை. ஒரு கணவர் இருக்கார் அப்படின்னா வந்து மனைவியின் மேலே பாசமும் அன்பும் செலுத்துவது கடமை. அப்படி கடமை செய்தால்தான் வந்து குடும்பம் முன்னேறும். அதிலிருந்து நம்ம வந்து பாசம் இல்லாமல் அன்பு இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் வந்து உண்மையான பந்தத்திலிருந்து விடுபடுதல் அப்படின்னா அவர்களையும் கிருஷ்ண பக்தியில் அழைத்து வருதல். அதுதான் உண்மையான பொருள். அவர்கள் எப்பொழுது கிருஷ்ண பக்திக்கு பக்தி நம்ம செய்கிறோம் அப்பொழுது அனுகூலமாக இல்லையோ பிரதிகூலமாக இருக்கின்றார்களோ அப்பொழுது அவர்களை விட்டுவிட வேண்டும். அதான் பொருள். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரகலாத மகாராஜருக்கு பல விதமான துன்பங்களை இந்த ஹிரண்யகசிபு கொடுத்தான். அப்போ அது போன்ற இருக்கின்ற தந்தையை விட்டுவிட வேண்டும். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா விபீஷணருக்கு ராவணன் அண்ணன் பல விதமான தொந்தரவுகளை கொடுத்தான். அப்பொழுது விபீஷணர் என்ன பண்ணார் அப்படின்னா ராவணனை விட்டுவிட்டு ராமச்சந்திர பகவானிடம் சேர்ந்து கொண்டார். இதுபோல எப்பொழுது வந்து இவர்கள் எல்லாமே வந்து பிரதிகூலமாக இருக்கின்றார்களோ பக்திக்கு அப்பொழுது விட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் வந்து அவர்களையும் அரவணைத்து பக்தியில் முன்னேற வேண்டும். அவர்களையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற குழந்தைகளையும் மனைவிகளையும் எல்லோரையுமே வந்து பக்தி பாதையில் அழைத்து வந்து பக்தியையே குடும்பம் ஒரு கோயில் என்று சொல்வதை போல குடும்பத்தையே வந்து கோயிலாக மாற்றிவிட்டால் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஆக்சுவலில் பிரபுபாதர் அவர் வந்து சன்னியாசி. அதற்கு முன்னாடி அவர் குடும்பத்தோடு தான் இருந்தார். பக்தி வினோத் தாக்கூர் அப்படிங்கிறவர் பூர்வாச்சாரியார், அவருக்கு பல விதமான குழந்தைகள் இருந்தன. அப்படி பல விதமான குழந்தைகள் இருக்கும் பொழுது அவர் அலுவலகத்தில் இருந்து வரும் பொழுது வைகுண்டத்துக்கு நான் செல்கின்றேன் என்று சொல்வார். ஏன் அப்படின்னா குழந்தைகள் எல்லோருமே வந்து பகவானுடைய நாமத்தையும் மனைவி வந்து பகவானுடைய நாமத்தையும் ஹரிபக்தி செய்து கொண்டே இருப்பதால் குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கின்றன. அதுபோல பார்த்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தையே ஒரு கோயிலாக மாற்றும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகளையும் இல்லை. குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா பகவானுடைய நாமத்தை சொல்வது, பகவத்கீதை பாகவதம் போன்ற கிரந்தங்களை படிப்பது, கிருஷ்ண பிரசாதத்தை எடுத்து கொள்ளும் பொழுது நம்ம சந்நியாசம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனனுடைய உதாரணத்தை சில பிரபுபாதர் இங்கே மேற்கோள் காட்டுகின்றார். என்ன அப்படின்னா அர்ஜுனன் பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரத போரில் கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னா இங்கே உங்களுடைய சொந்தக்காரர்களை எல்லாரையும் வந்து கொன்றுவிடு அப்படின்னு சொன்னார். ஏன் கொள்ள சொன்னார் அப்படின்னா அவள் எல்லாமே வந்து திரௌபதியை வந்து உடையில்லாமல் ராஜசபையில் பார்க்க ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது இது போன்று இருக்கின்ற அயோக்கியர்களை கொல்ல வேண்டும், வதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களை வதம் செய்தார். இதுபோல எப்பொழுதெல்லாம் வந்து பிரதிகூலமாக அசுர காரியங்களை செய்கின்றார்களோ அப்பொழுது விட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் குடும்பத்தையும் கோயிலாக வந்து மாற்றி அவர்கள் பக்தி பாதையில் அழைத்து வர வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.